நம்பை உண்டு யூதாசிக்கோ கருயற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசு நாதா கருயற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசு நாதா தந்தை தாய்
Last year when I was here I taught you this God is good
kadandha murai ungalodu kuda irundha bodhu na ungalodu kuda pesinadhu ungalku nenaivu irukkalam deva nalavara irukkar
and then you say all the time
naan God is good endru sollum bodhu neengal all the time endru neengal
you know what that means God is good all the time
devan eppozhudhume nalavaraga irukkar endru dhaan adanudaiya
pol if you believe that
ethra ve neengal nambugireergal
so we're very lucky people to be here because we have a God who is good all the time
எப்பொழுதே நல்ல ஒரு தேவனை நாம் கொண்டிருப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள்
now for most conferences we hear brothers a lot and I thought for this especially for the sister's sake that I would have my wife Megan share a little bit from her heart
பல கூட்டங்களில் சகோதரர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே சகோதரிகளுக்கு பேசும்படியாக இந்த துணைவியாரை அழைக்கிறேன்
her first time in Tuticorin and she really likes it here
முதல் முறையாக தூத்துக்குடிக்கு என்னுடைய மனைவி வந்திருக்கிறார்கள் இங்கே வருவதிலே அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள்
Good morning.
காலை வணக்கம்.
This week I've been thinking about what I would share.
இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன்.
And I was wondering if any of you have ever heard of a prayer diary.
Prayer diary என்கிற காரியத்தை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன்.
Anyone heard of a prayer diary?
ஜெப கையேடு அல்லது prayer diary யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
Very few.
மிகவும் குறைந்த நபர்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
Well, I bet you've all read one and haven't realized it.
Yeah, நீங்கள் எல்லாரும் ஒரு முறை இதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So I'm going to read a couple excerpts from a prayer diary and see if you know whose it is.
CFC லே உள்ளதான நான் இந்த ஜெப கையேட்டிலிருந்து நான் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அது புரிகிறதா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
Create in me a clean heart, O God. Fill me with clean thoughts and right desires.
Naan oru jaba kaiyettil irundhu naan vaasikka pogiren. Adu enge irukkiradhu endru neengal kandupidithu solla vendum. Devane, sutha irudhayathai enile sirshiyum, nilaivaramana aaviyai en ullathile pudupiyum.
Don't toss me aside. Banish forever from your presence. Don't take your Holy Spirit from me.
உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும்.
Go through entrance gates with thanksgiving, enter his courts with praise. Give thanks to him and bless his name.
இன்னொரு ஜெப கையெழுத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அதுவும் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
That is why, sing a new song to the Lord, tell about his mighty deeds, for he has won a mighty victory by his power and holiness.
பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். இன்னொரு ஜெப கேட்டு வாசிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னதமானவர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான்.
Though 1,000 fall at my side, though 10,000 are dying around me, the evil will not touch me.
உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
These are some prayers of David. Did any of you guess?
இவைகள் எல்லாம் தாவீதுடைய ஜெப கையெழுத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளாகும்.
I'm sure David wrote a lot more that were even more personal that we don't have in our Bible.
இதைவிட இன்னும் அதிகமாக அவர் எழுதியிருக்கிறார். அவைகளெல்லாம் நம்முடைய வேதத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது.
Prayer is an important thing in our Christian walk.
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது.
And I want to give you a challenge to take prayer more seriously.
இந்த ஜெபத்தை நீங்கள் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை சவால் இடுகிறேன்.
And become a prayer warrior.
நீங்கள் ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
This little book that I take with me is my prayers that I write to my heavenly father.
நான் என்னுடைய பரலோக பிதாவுக்கு எழுதக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் நான் எப்பொழுதும் கையில வைத்திருக்கிறேன்.
Every day when I'm thinking something and something's burdened on my heart, I'm able to release it by writing it down to my father.
ஒவ்வொரு நாளிலேயும் என் உள்ளத்திலே ஏதாவது ஒரு பாரம் இருக்குமானால் அந்த பாரத்தை ஜெபமாக நான் என்னுடைய பரலோக தகப்பனுக்கு என்னுடைய டைரியிலே எழுதி அப்படி என்னுடைய பாரத்தை நான் குறைத்துக் கொள்கிறேன், அவருக்கு அதை தெரியப்படுத்துகிறேன்.
And that's what I want to challenge you to do today.
நீங்கள் இன்றைக்கு இதை செய்யும்படியாக உங்களுக்கும் சவாலாக நான் இதை சொல்கிறேன்.
I want to challenge you to start taking prayer so seriously that you write it down and you're able to see how God answers your prayer.
நீங்கள் ஜெபத்தை இன்னும் சீரியஸாக எடுத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்திலே என்ன பாரம் இருக்கிறதோ அதை ஜெபமாக நீங்கள் எழுதுங்கள். எழுதி பல நாட்கள் கழித்து நீங்கள் பார்க்கும்பொழுது தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு எப்படி பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது உற்சாகமடைவீர்கள்.
I want to read you a little excerpt from my journal, which is very personal to my heart, but I thought might help you see what it is.
நான் எழுதியிருக்கிற ஒரு சில வாசகங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க போகிறேன். அது என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறது. அது உங்களையும் ஆசீர்வதிக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Please, Father, help me to be done with seeking the honor of men.
ஆண்டவரே, மனிதனுடைய கனத்தை தேடுவதிலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு உதவி செய்யும்.
It is such bondage, Lord.
ஆண்டவரே, அது ஒரு பெரிய அடிமைத்தனம் என்று நான் நம்புகிறேன்.
I want to be more like Jesus.
ஆண்டவரே, நான் இயேசுவை போல இன்னும் அதிகமாய் மாற விரும்புகிறேன்.
That I can look at others and see them as Jesus would see them.
ஆண்டவரே, மற்றவர்களை இயேசு எப்படி பார்ப்பாரோ அதே போல நானும் பார்க்க விரும்புகிறேன்.
Let me not notice anything about others that would help me judge.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே என்னை சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்.
Purify my eyes, Lord.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரியும்.
Cleanse my heart.
என்னுடைய உள்ளத்தை ஆண்டவரே சுத்திகரிப்பீராக.
Thank you, Lord, for the truth that you're continuing to open my eyes to.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீர் இடைவிடுகிற சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி.
Please let me have ears that are open to hear and a heart that's willing to change.
ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய திறந்த செவிகளையும் ஆண்டவரே அனுதினமும் மாறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தையும் எனக்கு தாரும்.
This diary is full of my cries for cleansing.
இந்த ஜெப கையேடானது என்னுடைய எண்ணெய் பல நேரங்களில் சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது.
A heart of thanksgiving. A heart of
thanksgiving. தேவனுக்கு நன்றி நிறைந்த ஒரு இதயமாய் என் இதயத்தை மாற்றுகிறது.
A heart of praise.
துதியின் இதயமாய் என் இதயத்தை மாற்றுகிறது.
And a longing to be comforted by my father.
என்னுடைய பிதாவினாலே எப்பொழுதும் தேற்றப்படக்கூடிய ஒரு இதயமாய் எப்பொழுது என் பிதா தேற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இதயமாய் இருக்கிறது.
When I write it down, I'm able to release it to my father and not carry it as a burden anymore.
நான் இந்த ஜெபத்தை எழுதியிருக்கும் பொழுது அது இனிமேலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாரமாக இராதபடி என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு தருகிறது.
Jesus tells us to pray. Jesus is always praying in the scriptures.
வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது இயேசு எப்பொழுதே ஜெபிக்கிறவராய் இருந்தார்.
And we're commanded to pray continually in 1 Thessalonians 5.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறோம்.
Only when we're praying continually can we not judge.
நாம் எப்பொழுதே ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் மற்றவர்களை நியாயந்தீர்க்க மாட்டோம்.
Can we always be in a joyful spirit?
எப்பொழுதே நாம் சந்தோஷமுள்ளவர்களாய் இருப்போம்.
So I challenge you to become a prayer warrior.
ஆகவே நீங்கள் ஜெப வீரர்களாய் மாறும்படியாய் உங்களை அழைக்கிறேன்.
Maybe take it to heart and start writing some prayers down.
நீங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரங்களை உங்கள் ஜெபமாக நீங்கள் எழுதுங்கள்.
As you do, you'll see how God answers your prayers.
தேவன் எப்படி அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
You can read through it and see how God's changing your life and molding you to be him.
அந்த ஜெபங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
Maybe next time you read the Psalms.
அடுத்த முறை நீங்கள் ஒரு சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது
read it as you're reading David's personal journal written to God.
தாவீது தனிப்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி கடந்து வந்தார் என்பதை நீங்கள் யோசித்து நீங்கள் கண்டுபிடிங்கள்.
See it as his longing to be more like God.
தேவனை போல இன்னும் அதிகமாய் மாற வேண்டுமே என்ற ஒரு தாகம் நிறைந்தவனாய் அவர் இருந்தார்.
And his longing to be God's best friend.
தேவனுடைய நெருங்கிய நண்பராய் தேவனுடைய நண்பராய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது.
Last night as I was reading the Psalms.
நான் கடந்த இரவிலே ஒரு சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
It had a different meaning to me.
அது பலவிதமான அர்த்தங்களை எனக்கு கொடுத்தது.
It wasn't just some lovely words.
அவைகள் வெறும் எழுத்தாக வார்த்தைகளாக இருக்கவில்லை.
It was a cry of a man's heart.
ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய கதறலை நான் அந்த சங்கீதங்களிலே வாசிக்க முடிந்தது.
It opens the words and make a new meaning for you.
ஒவ்வொரு வார்த்தையையும் வாசிக்கும்போது அது புது அர்த்தங்களை கொடுக்க கூடியதாய் இருந்தது.
So I challenge you to do this.
ஆகவே நீங்கள் இந்த ஜெப கையேடு அல்லது பிரேயர் டைரியை நீங்கள் தொடர்ந்து மெயின்டெய்ன் பண்ண முடியாய் பராமரிக்க முடியா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Don't let it just be words, but let it be a challenge that you take seriously.
இது வெறும் வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள முடியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Thank you.
நன்றி.
Okay, I'm going to ask the young people, how many of you can preach?
உங்களை எத்தனை பேர் பிரசங்கம் பண்ண முடியும்?
Anybody can preach here?
இங்க யாராவது நான் பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லுங்க.
Okay, nobody. Anybody can play music?
இசை கருவியில் யாராவது வாசிக்க முடியுமா?
Few people can play music. Some are very good.
சில மிகவும் நன்றாக வாசிக்கிறீர்கள்.
How many of you can pray?
எவ்வளவு பேர் ஜெபிக்க முடியும்?
So what Megan just said is that something all of us can do.
ஆகவே என்னுடைய மனைவி சொன்ன காரியம் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
Do you have to wait till you're 40 years old to pray?
நீங்கள் 40 வயது ஆகும் வரை ஜெபிக்க முடியாய் காத்திருக்க வேண்டுமா?
How many of you think you have to wait till you're 40 years old to pray?
ஜெபிப்பதற்கு 40 வயது ஆக வேண்டும் என்று எத்தனை பேர் எண்ணுகிறீர்கள்?
Anyone? No.
யாராவது இருக்கீங்களா?
The youngest child can start to pray today.
இருக்கக்கூடிய மிக சிறு பையன் இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்க முடியும்.
And if you're old enough to write,
நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரியவர்களாகிவிட்டால்,
you can write down those prayers also.
இந்த ஜெபங்களை நீங்கள் எழுதவும் முடியும்.
So remember that.
ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
What I want to share with you today is that there are two categories of people in this world.
நான் உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இரண்டு விதமான கூட்டங்கள் இருக்கிறார்கள்.
Can anybody tell me what's the opposite of heaven?
பரலோகத்திற்கு எதிர்ப்பதம் என்ன?
Hell.
நரகம்.
That's what most people would say. The opposite of heaven is hell.
பரலோகத்திற்கு எதிர்ப்பதம் நரகம் என்று அநேகர் சொல்வார்கள்.
Now the Bible talks about two categories of people.
வேதம் இரண்டு கூட்டத்தாரை குறித்து பேசுகிறது.
One group of people is heavenly.
ஒரு கூட்ட மக்கள் பரத்துக்குரியவர்கள்.
And the, can anybody guess what the opposite of that is?
பரத்துக்குரிய மக்களுக்கு நேர் எதிர்ப்பதம் என்ன?
People who are? The opposite of heaven was hell, but the opposite of people who are heavenly was? earthly.
பரலோகத்திற்கு எதிர்ப்பதம் நரகம், ஆனால் பரத்துக்குரியவர்களுக்கு எதிர்ப்பதம் என்று சொன்னால் உலகத்தார்.
Let me show you that. Philippians chapter 3.
பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகிறேன்.
Remember, we're thinking that the opposite of heavenly is not hell, it's earthly, and how that has the spirit of hell.
பரத்துக்குரிய என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் நரகத்துக்குரிய என்று அர்த்தம் அல்ல, ஆனால் உலகத்துக்குரிய என்றுதான் அர்த்தமாயிருக்கிறது.
So Philippians chapter 3, if you read verse 18 onwards.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார்.
Now this is one of the last books, the last letters that Paul wrote in his life.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதிய கடைசி புத்தகங்களிலே இதுவும் ஒன்று.
Now the reason this is important for us as young people,
வாலிபர்களா இருக்கிற நமக்கு இந்த காரியம் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது.
Because most people in, at least in India, think about heaven and hell of some form.
இந்திய தேசத்திலே உள்ள மக்கள் அவர்கள் மோட்சம் என்ற ஒன்று இருக்கிறது, கைலாசம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு விதமான கருத்து உள்ளவர்களா இருக்கிறார்கள்.
You ask a Hindu or a Muslim or a Buddhist, they all want to go to heaven.
இந்துவையோ முஸ்லிமையோ புத்த மதத்தை சேர்ந்தவர்களை கேட்டால் நான் எப்படியாவது அந்த மோட்சத்துக்கு போக வேண்டும்
என்று சொல்கிறார்கள். So what's the difference about us as Christians?
ஆனால் கிறிஸ்துவா இருக்கிற நாம் நம்முடைய விருப்பத்துக்கும் மறுபடியும் விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்?
If we just say we want to go to heaven, then we're no different from them.
அவர்களை போலவே நாமும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்?
The difference is that we don't want to be part of this earth.
வித்தியாசம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் இருக்க விரும்புவதில்லை.
You look at all of them, they enjoy this earth.
அவர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்கள்.
You look at your college friends or your work friends.
கல்லூரி நண்பர்களை பாருங்கள், அலுவலகத்தில் வேலை செய்கிற நண்பர்களை பாருங்கள்.
The boys like girls and the girls like boys.
பையன்கள் பிள்ளைகளை போல இருக்கிறார்கள், பிள்ளைகள் பையன்களை போல இருக்கிறார்கள்.
Everybody likes to have more money.
எல்லாரும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They want to have a big scooter or a big car or a big motorbike.
நல்ல பெரிய பைக் வேண்டும் அல்லது பெரிய கார் வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They want to move up in their job and become the top.
தங்களுடைய வாழ்க்கையிலே வேலையிலே உயர்ந்து 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 மேல்நோக்கி போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
That's what it means to be earthly.
பூமிக்குரியவர்கள் அல்லது உலகத்துக்குரியவர்கள் சொன்னால் இதுதான் அதனுடைய
பொருள். Earthly means that the reason I live is to chase after something on this earth.
பூமிக்குரியவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் இந்த பூமிக்குரிய ஒரு காரியத்தை தேடிக்கொண்டே போகிறேன்.
So let's look at this. Philippians chapter 3 verse 18.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 18 வசனம்.
And Paul says, many walk of whom I have often told you.
அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள், அநேகந்தரம் அவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்.
That means I picture Paul came to the meetings at the church at Philippi.
நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன், பிலிப்பி பட்டணத்திலே இது போல ஒரு கூட்டத்திற்கு பவுல் வந்து நின்று பேசுகிறார்.
And he spoke many times about these people.
இந்த மக்களை குறித்து பல சமயங்களிலே அவர் பேசி இருக்கிறார்.
And yet again at the end of his life he had to tell them again.
மீண்டும் மீண்டும் இவ்வளவு முறை பேசி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் மீண்டும் அதை சொல்ல வேண்டியதாயிருக்கும்.
Maybe they didn't listen and he had to remind them again.
அவர்கள் ஒருவேளை கவனிக்காமல் இருந்து விட்டார்கள் போலும் மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார்.
Maybe it was so important that he felt I should tell them again.
மீண்டும் நான் இதை சொல்ல வேண்டும் என்றதான ஒரு உணர்வை பவுல் பெற்றிருந்தார்.
And then he says, now I tell you even weeping. Can you imagine Paul the mighty apostle weeping?
இப்போ என்ன சொல்கிறார்? கண்ணீரோடு உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். வல்லமையான பவுல் அப்போஸ்தலன் கண்ணீர் விட்டு அழுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறதா?
He says they are enemies of the cross of Christ.
அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Whose end is destruction?
அவருடைய முடிவு அழிவு.
Whose god is their appetite?
அவருடைய தேவன் வயிறு.
That means when you say your god is your appetite, I always want more. It's not just food, anything.
அவருடைய தேவன் வயிறு என்று சொன்னால் ஏதோ சாப்பாடு மட்டுமல்ல, எதுவுமே எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனோபக்கம்.
More money,
அதிகமான பணம் வேண்டும்.
More bigger house,
பெரிய வீடு வேண்டும்.
More fame, more popularity,
இன்னும் அதிகமான புகழ் பெற வேண்டும், புகழின் உச்சத்துக்கு செல்ல வேண்டும்.
Those people, their god is their appetite.
இப்படிப்பட்ட மக்களுடைய வயிறு தேவன் அவருடைய வயிறு.
Whose glory is in their shame,
அவருடைய மகிமை அவருடைய லட்சை.
And Paul says this all of this is represented by
இவைகள் எல்லாமே எதை குறிக்கிறது என்றால்
the last line, they set their minds on earthly things.
இவைகள் எல்லாமே சுருங்க சொன்னால் அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள்.
Do you know that if you set your mind on earthly things, you're an enemy of Christ?
நீங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு தெரியும்.
Because Jesus didn't die just to save my past sins.
என்னுடைய கடந்த கால பாவங்களிலிருந்து என்னை இரட்சிக்கும்படியாக ஆண்டவர் மரிக்கவில்லை.
He died so that this whole world system I could be saved from.
அதற்காக மட்டும் மரிக்கவில்லை, நான் இந்த முழு உலக அமைப்பிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மரித்தார்.
You know, I think about this analogy a lot.
நான் இப்படிப்பட்ட ஒரு ஓமையை எண்ணி பார்க்கிறேன்.
A plane that's flying in the sky.
வானத்திலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு ஏரோப்ளேனை பாருங்கள்.
If they turn the engines off.
அங்கே பறந்து கொண்டிருக்கிற அந்த விமானத்திலே உள்ளதான இயந்திரங்களை அவர்கள் ஆஃப் பண்ணி விட்டால்
You know what will happen?
என்ன நடக்கும்?
Can the plane just stop in the air?
அங்கே என்ஜினை ஆஃப் பண்ணி விட்டால் அப்படியே வானத்திலேயே அந்தரங்கத்தில் நிற்குமா ஏரோப்ளேன்?
Yes or no?
நிற்குமா இல்லையா?
No. It'll fall.
அது கீழே விழுந்து விடும்.
But if the plane is moving forward,
anal and the aeroplane anadu munnokki sellu kondirukkirundru veithukollum,
then it stays up.
Adu போய் கொண்டிருக்கிற வரைக்கும் அது மேலேயே தங்கி இருக்கும்.
So that's how it is in our life.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான்.
We're either moving forward with Christ,
நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தால்,
or the world is pulling us down.
உலகம் நம்மை இழுத்து கொண்டிருந்தாலும் சரி.
And Jesus Christ came to this earth to save us from being pulled down.
இந்த பூமிக்குரிய ஈர்ப்பிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்.
Now in the next two verses it talks about the opposite of these people, the earthly people we saw.
பூமிக்குரிய மக்களை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த இரண்டு வசனங்கள்
Paul says,
பரத்துக்குரியவர்களை குறித்து பேசுகிறது.
Our citizenship,
நம்முடைய குடியிருப்போ,
is in,
எங்க இருக்கிறது?
Heaven,
பரலோகத்தில் இருக்கிறது.
From which also we eagerly wait for a savior, the Lord Jesus.
அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
So who is Jesus Christ going to come? You know Jesus Christ is going to come back. You believe that?
இயேசு மீண்டும் வர போகிறாரா? நீங்கள் எல்லாரும் நம்புகிறீர்களா?
According to this verse, who is he going to come back for?
இந்த வசனத்தின் அடிப்படையிலே யாருக்காக திரும்பி வரப்போகிறார்?
Citizens of heaven.
பரலோகத்தில் யாருக்கு குடியிருப்பு இருக்கிறதோ அவர்களுக்காக தான் வரப்போகிறார்.
So if we can picture it this way, you know, if you leave the country and then come back,
நீங்கள் உங்களுடைய நாட்டை விட்டு போய் விட்டீர்கள், திரும்பமாய் வருகிறீர்கள் என்று
வைத்துக்கொள்வோம். For them to let you into India, you have to show a passport.
மீண்டும் இந்திய தேசத்துக்குள்ளாக வருவதற்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டை காண்பிக்க வேண்டும்.
The passport you see, okay, citizen of India.
பாஸ்போர்ட்டை பார்க்கும்போது இந்திய குடிமகன், சரி உள்ளே வரலாம் என்று சொல்லுவார்.
If you don't have a passport,
பாஸ்போர்ட் இல்லை என்றால்,
you'll say sorry, we don't know who you are.
நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, உள்ளே வர முடியாது என்று சொல்லிவிடுவார்கள்.
Jesus Christ when he comes back,
இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்பி வரும்பொழுது,
he's going to take a citizenship check.
அவர் இவர் யாருடைய குடிமகன், எந்த குடிமகன் என்று சோதித்து பார்க்க போகிறார்.
Do you have your passport?
பரலோக குடிமகன் என்பதன் அடையாளமாக உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறது.
Either have a passport of this earth,
நீங்கள் உங்களுடைய பூமிக்குரிய பாஸ்போர்ட்டை வைத்திருக்கலாம்,
or a passport of heaven,
அல்லது பரத்துக்குரிய பாஸ்போர்ட்டை வைத்திருக்கலாம்.
There's nothing else.
வேறு ஒன்றுமே இல்லை.
If you have even a little bit of this earth in you,
இந்த பூமிக்குரிய காரியம் கொஞ்சம் உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் கூட,
your citizenship is of this earth.
உங்களுடைய குடியிருப்பு இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது.
And Jesus Christ has given us the Holy Spirit,
இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்,
to make sure that there's nothing of the earth in us.
இந்த பூமிக்குரிய காரியம் ஒன்றுமே உள்ளே இல்லாமல் இருப்பதற்காக அந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
And so every time he shows us that there's a little bit of I want something that's out there,
இந்த எனக்கு அங்கு வெளியிருந்து அது எனக்கு கொஞ்சம் வேண்டுமே என்றதான ஒரு ஆசை உள்ளே உருண்டாகும் போது ஆவியானவர் அதை காண்பிக்கிறார்.
He's testing us. Do you want that or do you want the citizenship of heaven?
பூமிக்குரிய கவர்ச்சிகரமான காரியங்களை காண்பித்து உனக்கு பூமிக்குரிய குடியிருப்பு வேண்டுமா அல்லது பரத்துக்குரிய குடியிருப்பு வேண்டுமா என்று
கேட்கிறார். Paul, when he wrote to the Philippians,
பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது,
he told them that I've already showed you how to do this.
நீங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
Just before that in verse 17 he says,
17 ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்,
brothers and sisters, join in following my example.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் என் மாதிரி நோக்குங்கள்.
And observe those who walk according to the pattern
you
have in us.
என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக
நோக்குங்கள்.
ஏற்கனவே பரலோகத்தினுடைய குடிமகனாக எப்படி இருப்பது என்பதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பவுல்.
Now I think most of you were here last year.
போன வருஷத்திலே உங்களில் அநேகர் இந்த கூட்டத்தில் இருந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Remember I taught you a little phrase. I want to see how many of you remember it.
Naan or indha thalaipile pesinen indha vaasagathai sonnen endru ungalku nenaivu irukkiradha endru.
Anybody remember that?
Yaaravadhu nyaabam vaithirukkeela?
Yes. Oh, I said that also. One more thing I said.
Adhe naan sonnen indha oru vaasagathai naan ungalku sonnen.
With Jesus in my boat,
இயேசுனுடைய படகில் இருந்தால்,
no storm can make me sink.
எந்த ஒரு புயலும் என்னை அமிழ்த்த முடியாது.
With Jesus, can you say that together? With Jesus in my boat,
with Jesus in my boat,
no storm can make me sink.
No storm can make me sink. Now Jesus என்னோடு கூட இருந்தால் எந்த ஒரு புயலும் என்னை அமிழ்த்த முடியாது.
I was very excited to see that many of you remembered that from last year.
போன வருஷத்திலே சொன்ன காரியத்திலே உங்கள் அனைவர் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பதை குறித்து
ஆச்சரியப்படுகிறேன். Even the first day when I came, somebody said, I remember you said, when Jesus in my boat, no storm can make me.
தூத்துக்குடிக்கு வந்த முதல் நாளிலேயே இயேசு என்னுடைய படகில் இருந்தால் எந்த புயலும் என்னை அமிழ்த்தாது என்று நீங்கள் பேசினீர்கள் என்று எனக்கு நினைவூட்டினார்கள்.
I learned something that day.
அந்த நாளிலே ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன்.
That as young people we don't need a lot to remember.
நாம் வாலிபர்களாக இருக்கிற நாம் நினைவு கொள்வதற்கு நிறைய காரியங்கள் தேவையில்லை.
If you latch on to one truth,
ஒரு சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து தியானித்தால்,
and really believe that in your heart,
அதை உண்மையாலுமே உள்ளத்திலே உண்மை என்று நம்பினால்,
ask God to make that a reality in your life,
ஆண்டவரே இந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யானதாய் மாற்றும் என்று
கேட்டால், it will change your life forever.
அது உங்களுடைய வாழ்க்கை என்றென்றைக்குமாய் மாற்றும்.
And I hope that what I shared last year has helped some of you.
நான் கடந்த ஆண்டிலே நான் பகிர்ந்து கொண்ட காரியம் உங்களிலே ஒரு சிலருக்கு உதவி
செய்திருக்கிறது. உங்களுடைய
வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலையும் எவ்விதமான ஒரு புயல் அடித்தாலும் சரி,
if you make sure that Jesus is in your boat,
இயேசு உங்களுடைய படகில் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொண்டால்
nothing can happen to you.
ஒன்றுமே உங்களுக்கு நடைபெறாது.
It doesn't matter how big the storm is,
எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் சரி, எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் சரி,
you cannot sink.
நீங்கள் மூழ்கவே மாட்டீர்கள்.
Now today I'm going to teach you another short saying.
இன்றைக்கு இன்னும் ஒரு வாசகத்தை வேறொரு வாசகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க
போகிறேன். I'll say it in English, he'll translate in Tamil, and then I want you all to say it in English also.
நான் ஆங்கிலத்திலே சொல்லும்போது இவர் தமிழிலே மொழிபெயர்ப்பார். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாருமே ஆங்கிலத்திலே அந்த வாசகத்தை திருப்பி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I'm running forward.
I am running forward. நான் முன்னோக்கி ஓடுகிறேன்.
And I'm not looking back.
நான் பின்னிட்டு திரும்பி பார்ப்பதில்லை.
So can we say that together? I'm running forward.
Forward.
And I'm not looking back.
I'm not looking back.
I'm running forward.
I'm running forward.
And I'm not looking back.
And I'm not looking back.
You know, there's different kinds of people on this earth.
இந்த பூமியிலே பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள்.
Most people,
அநேக ஜனங்கள்,
let's say God has set this as the direction we have to go.
நாம் போக வேண்டிய திசை இது என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Most people on this earth are going this way.
பூமியிலே உள்ள பெரும்பாலான மக்கள் இந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்.
And some of them are running this way.
சிலர் வேகமாக இந்த திசையை நோக்கி ஓடி
கொண்டிருக்கிறார்கள்.
எவ்வளவு பணம் வேண்டும் அவ்வளவு பணத்தை தேடி ஓடி
கொண்டிருக்கிறார்கள்.
எனக்கு மிக அழகான ஒரு பெண் வேண்டும், அழகான ஒரு பையன் வேண்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டும் என்று ஓடி கொண்டிருக்கிறார்கள். I want to see the worst movie film. இருக்கிறதே மோசமான அசிங்கமான ஒரு சினிமா காட்சியை பார்க்க வேண்டும் என்று ஓடி
கொண்டிருக்கிறார்கள்.
நான் மிகவும் அசுத்தமான புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்று ஓடி
கொண்டிருக்கிறார்கள்.
அநேக ஜனங்கள் இந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
Some of us are Christians, some Christians in this world.
இந்த உலகத்திலே ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்.
And they think they're heading this way.
அவர்கள் இந்த திசையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Some are just standing here and looking that way.
சிலர் இங்கே நின்று கொண்டு போகாமல் ஆனால் அந்த திசையை நோக்கி பார்த்து
கொண்டிருக்கிறார்கள். And then they look this
way. அதுக்கு பிறகு இந்த திசையை நோக்கி பார்க்கிறார்கள்.
And they look that way. Sunday morning. Sunday morning they look this way.
ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த திசையை பார்க்கறாங்க.
And Monday they look this way.
திங்கட்கிழமை இந்த திசையை நோக்கி பார்க்கறாங்க.
They walk this way a little bit.
கொஞ்சம் இப்படி நடக்கறாங்க.
And they maybe walk this way a little bit.
கொஞ்சம் இப்படி நடக்கறாங்க.
After 1 year,
ஒரு வருஷம் கழித்து,
then the same place.
அதே இடத்துல தான் நின்றுங்க.
They have not moved at all.
அவள் போகவே இல்லை எங்கேயும்.
Okay, some are walking.
சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
And then some are running.
சிலர் ஓடுகிறார்கள்.
And then this what I said, what did I say? I'm running forward.
நான் என்ன
சொன்னேன்? And I'm running forward and I'm not looking back. So, I'm going to show you. Try not to laugh. How do you run forward and look back?
நீங்கள் எப்படி முன்னாக ஓடிக்கொண்டு பின்னாக பார்க்க முடியும் என்று உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அப்படி பின்னோக்கி பார்த்து கொண்டு முன்னே ஓடிக்கொண்டால் என்ன
நடக்கும்? I'm running this way.
நான் இந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன்.
I'm looking that way.
இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
I'll run into that light.
நான் எப்படி ஓடுகிறேன்?
And that's how I'll run into that light.
நான் அந்த லைட்ல மோதுவது போல நான் அங்க போகிறேன்.
A lot of Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
For many years I was like that too.
அநேக ஆண்டுகளாக நான் அப்படி இருந்தேன்.
And the devil is trying while I'm running this way the devil is trying.
நான் இந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிசாசு என்ன முயற்சிக்கிறான்? எப்படியாவது இவரை பின்னிட்டு பார்க்க வைக்க வேண்டும்.
I won't see the trap he has laid for me.
அவன் எனக்கென்று விரித்திருக்கிற கண்ணியை நான் பார்க்க முடியாமல் போய்விடும்.
Some obstacle is there.
அங்கே ஒரு சில தடைகளை வைத்திருக்கிறார்.
He has laid out for me a big trap or a big light pole or something.
இங்கே இருக்கக்கூடிய அந்த விளக்கு போஸ்ட் போல அல்லது பெரிய ஒரு கண்ணியை அவன் அங்கே விரித்து வைத்திருக்கிறான்.
Maybe I determined I had came to the Tuticorin conference I'm going to run forward.
தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்ல வந்த உடனே நான் முன்னோக்கி ஓட போகிறேன் என்று தீர்மானித்து விட்டேன்.
He says, "Oh, you have that girl at your work, that boy at your school."
ஏய், ஸ்கூல்ல அந்த பொண்ணு பாத்தியா, வேலை செய்யற இடத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட பாத்தியா என்று பிசாசு பின்னிட்டு திரும்ப முடியாய் சோதிக்கிறான்.
And then I gets me to look back.
நான் அதற்கு பிறகு நான் பின்னிட்டு பார்க்க விரும்புகிறேன்.
And then I run into that light.
நான் அந்த போஸ்ட்ல போய் மோதி விடுகிறேன்.
Do you know that saying which I just said, I'm running forward and I'm not looking back.
நான் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன்ன்றதன வாசகம்
is actually from this chapter.
இந்த அதிகாரத்துல இருந்து தான் அந்த வாசகம் இருக்குது.
And I'll show you that in a second.
இன்னும் ஒரு சில வினாடிகளிலே அதை காண்பிக்கிறேன்.
But if what I want to do is go back through the previous verses.
இந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களுக்கு செல்லுங்கள்.
And show you how Paul was running forward, looking forward.
பவுல் எப்படி முன்னோக்கி பார்த்து கொண்டே முன்னே ஓடுகிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க
போகிறேன். Maybe I'll show you that verse first.
அந்த
வசனம்
14th வசனம்.
Actually the end of verse 13 and then verse 14.
13th வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 14th வசனத்தின் முதல் பகுதி.
Forgetting what lies behind and reaching forward to what lies ahead,
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி,
I press on toward the goal,
அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்,
for the prize of the upward call,
கிறிஸ்து இயேசு என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் அழைப்புக்காக
of God in Christ Jesus
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கிய நோக்கி தொடர்கிறேன்
and in the message bible it says
message bible என்ற மொழிபெயர்ப்பிலே
I'm running forward and I'm not looking back
நான் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பின்னிட்டு திரும்பி பார்ப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது
and then in the earlier verses of this same chapter paul says how was he running forward without looking back
இந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களிலே பின்னிட்டு பார்க்காமல் எப்படி முன்னோக்கி ஓடுகிறேன் என்பதை விளக்கி சொல்கிறார்
i'm going to show you five things that paul did because remember he said imitate me copy me
என்னை மாதிரியாய் நோக்குங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னார் ஆகவே அவர் என்ன செய்தார் என்பதை ஐந்து காரியங்களாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்
so way ahead in the distance we can see paul
அங்கே தூரத்திலே பார்த்தீர்களா பவுல் தெரிகிறார்
and in front of him even is jesus
அவருக்கு முன்ன பார்த்தீனா இயேசு போய் கொண்டிருக்கிறார்
paul is following jesus
பவுல் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்
and he says follow me like i am following jesus
நான் இயேசுவை பின்பற்றி ஓடுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்கிறார்
he says this is the way to run
நாம் ஓடக்கூடிய திசை இதுதான்
this is how to run
எப்படி ஓட வேண்டும்
you know if you're running a marathon
நீங்கள் மராத்தான் போட்டியில ஓடுவீங்க
you know how long a marathon is
மராத்தான் எவ்வளவு தூரம் ஓட வேண்டும்
anybody know it's the longest race in the running almost 60 kilometers very long race
மிகவும் நீண்ட ஒரு பயணமா இருக்குது 60 கிலோமீட்டர் ஓட வேண்டும்
now let's say I'm struggling to run this long race
இந்த 60 கிலோமீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஓடுவதிலே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன்
but there in the distance I see one man or woman who's running really good
ஆனால் தூரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நன்றாக ஓடிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன்
see how is he running so fast
எப்படி இவ்வளவு வேகமாக ஓடுகிறார்
I'm going to try to run like him
அவரே போல நானும் ஓட வேண்டும்
that's what paul is saying here run like me
இதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார் என்னைப் போல ஓடுங்கள்
so I'm going to show you five things of how Paul is running.
அவர் பவுல் எப்படி ஓடுகிறார் என்பதை ஐந்து காரியங்களாக உங்களுக்கு சொல்ல
போறேன். You have a pen and paper, you write it down. You remember it.
பேப்பரும் பேனாவும் இருந்தால் அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
The first thing is in verse 7 and 8.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள். முதலாவது காரியம் 7 8 வசனங்கள்.
He says, whatever things were gained to me, those things I've counted as loss for the sake of Christ.
எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
More than that, I count all things to be loss in view of the surpassing value of knowing Christ.
அது மட்டுமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
For whom I have suffered the loss of all things.
அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன்.
And count them rubbish.
அவைகள் குப்பை என்று எண்ணுகிறேன்.
In order that I may gain Christ.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக.
That means what was Paul doing?
பவுல் என்ன சொல்கிறார்
He said before I started this race I had a lot of things I was doing on this side
இந்த ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த திசையை நோக்கி பல காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன்
But now I've seen the prize the finishing line
நான் இப்பொழுது அந்த முடிவு கட்டத்தை நான் பார்த்து விட்டேன்
It's far away
அந்த லக்கு தூரத்தில் இருக்கிறது
But I've forgotten these things I'm count them as the worst
naan ivigalellam marandu vitten ivigalellam ketradu nashtam endru enni vitten
when it says rubbish it actually means manure like cow dung
and inge kuppai endru maattu saani endru endrai pola sollapattirukkirathu uram
compared to the prize that jesus has for me
adhaavadhu yesu enakkendru veithirukkarare andha balanai paarkumbodhu
most amount of money
evlo thiralana panam
the most beautiful wife or husband or boyfriend or girlfriend
megum alagaga irukkakudiya boyfriend girlfriend kanavan manavi periya veedu
the most expensive motorbike
megum velai veirndha motorbike
all that is like cow dung
avigalella maattu chaaniye
pola irukku this prize is so beautiful
yerandal indha luckai paarkumbodhu megum alagaga irukkirathu
so he said I've forgotten all those things
avigalella naan marandu vitten
that's the first thing so he says count all things everything on this world as loss
indha ulagathil irukkakudiya ellavattrum nashtam endru ennuvathu
Remember, count everything in this world. Anything you see, count it as the worst.
The bhoomiyile paarkkakoodiya endha oru kaaryamaanalum edhai vendumaanalum neengal adu nashtam endru enni vidungal.
Here's the second thing.
Irandavathu kaaryam.
In verse 9.
9th vasanam.
He says, and that I may be found in him, that's in God.
தேவனுக்குள்ளாக நான் காணப்படும்படியாக
not having a righteousness of my own derived from the law.
நான் நியாய பிரமாணத்திலே வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல்
but that which is through faith in Christ
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறது
righteousness which comes from God on the basis of faith
விசுவாசம் மூலமாய் தேவனாலே உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து
there may be some big words here but I'll explain what I believe this means
இங்கே பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு என்ன என்று விளக்கி சொல்கிறேன்
you know for those of us who come to a church like this where we hear the preaching on victory over sin
பாவத்தின் மேல் உள்ள வெற்றி ஜெயம் என்கிற காரியத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கத்தை கேட்டு இந்த சபையிலே இருந்து வருகிறவர்கள்
it's very easy for us to think that I should do something
நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது எளிது
so I try
ஆகவே நான் முயற்சிக்கிறேன்
and I try
முயற்சிக்கிறேன்
and I try
முயற்சிக்கிறேன்
I grit my teeth
பல்லை கடித்துக்கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சித்து பார்க்கிறேன்
and I fall
விழுந்து விடுகிறேன்
Okay, then I get up and try.
மீண்டும் நான் எழுந்து முயற்சிக்கிறேன்.
I'm going to do something so that I don't lust after that girl or that boy.
நான் இந்த பையனையோ அந்த பெண்ணையோ இச்சிக்காதபடி என்னுடைய சிந்தையிலே வராதபடி எப்படியாவது நான் போராடுகிறேன்.
I try.
முயற்சி செய்து 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 பார்க்கிறேன்.
And then what God is waiting for me to say, stop trying.
தேவன் என்ன சொல்ல காத்திருக்கிறார்? முயற்சி செய்வதை நிறுத்தி விடு.
Ask me for the power to overcome.
இதை வெற்றி பெறுவதற்காக வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக என்னிடத்திலே பலனை கேள்.
That's what Paul is saying here. He used to have a righteousness. He used to try according to the law.
நியாயப்பிரமாணத்தின்படியாய் பவுல் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்.
And the law said, don't kill, don't commit adultery, don't murder, don't covet.
கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொருளாசை கொள்ளாதிருப்பாயாக என்றெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது.
Paul tried and tried.
பவுல் எவ்வளவோ முயற்சி செய்து 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 பார்க்கிறார்.
Like us as young people.
வாலிபர்களாய் இருக்கிற நம்மை போல.
Have any of you tried?
எப்ப நீங்க முயற்சி செய்தீர்கள்?
How many of you have tried?
உங்கள் எத்தனை பேர் முயற்சி செய்தீர்கள்?
I've tried for many many years.
நான் அநேக ஆண்டுகளாக முயற்சி
செய்தேன். And then God gave me a little bit of a taste.
அதற்கு பிறகு தேவன் ஒரு சிறு ருசியை கொடுத்தார்.
Of how easy it is.
இது எவ்வளவு எளிது என்பதை ஆண்டவர்
சொல்லி கொடுத்தார். If I ask him for help.
அவரிடத்தில் உதவியை கேட்கும் பொழுது.
You know, yesterday this verse talks a lot about faith.
இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறது.
It may be easy to not sure what faith is. I think many people in the world don't know what faith is.
உலகத்தில் இருக்கக்கூடிய अनेक ஜனங்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன என்று தெளிவாக தெரியவில்லை.
Yesterday some of us young people were thinking about what is faith.
நேற்று தினத்தில் நான் வாலிபர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் என்றால் என்ன என்று பேசிக்கொண்டிருந்தோம்.
In the meeting yesterday we heard that Jesus said about to Peter.
பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார். நேற்றைய கூட்டத்தில் கேட்டோம்.
Peter, Satan has demanded to sift you, to shake you.
உன்னை புடைக்க முடியாக சாத்தான் என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான்.
Satan's going to try to shake you.
சாத்தான் உன்னை குலுக்க போகிறான்.
He's you're running this way.
நீ ஒருவேளை இந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்.
He's trying to shake your head to turn this way.
தலை அப்படியே குலுக்கி குலுக்கி இந்த பக்கம் பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறான்.
And Jesus says,
இயேசு சொல்கிறார்,
we heard that Jesus is not praying that Satan won't shake.
சாத்தான் உங்களை அசைக்க கூடாது என்று இயேசு ஜெபிப்பதில்லை.
Jesus not praying that Peter won't fall.
பேதுரு விழக்கூடாது என்று சொல்லி இயேசு ஜெபிக்கவில்லை.
Remember anybody know what Jesus prayed?
இயேசு எதுக்காக ஜெபித்தார் யாருக்காச்சும் தெரியுமா?
That your faith will not fail.
விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபித்தேன்.
So faith doesn't mean that we won't fall necessarily.
ஆகவே விசுவாசம் என்றால் நாம் கேட்டது போல விழக்கூடாத வாழ்க்கை என்றால்
we saw yesterday that faith is
விசுவாசம் என்றால் என்ன?
Anybody of the young brothers remember from yesterday?
நேற்று தினத்தில் பேசிக்கொண்ட சகோதரன் ஞாபகம் இருக்கிறதா?
Faith is to get up.
விசுவாசம் என்பது விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பது.
Even if I fall 10 times.
10 முறை விழுந்தாலும்
the 11th time I get up in faith.
11வது முறை நான் விசுவாசத்தில்
எழுந்திருப்பேன். If I fall 100 times.
100 முறை விழுந்தாலும்
the 101st time I get up, that is faith.
101வது முறை எழுந்திருக்கேன் அதுதான் விசுவாசம்.
If I fall 1000 times, do I stop?
1000 முறை விழுந்தால் நான் நிறுத்தி விடுவேனா?
Then I don't have faith.
அப்படியானால் எனக்கு விசுவாசம் இல்லை.
Faith is if I 1001st time I get up.
நான் 1001வது முறை எழுந்திருக்கேன் அதான் விசுவாசம்.
Even if you fall 1000 times in one day.
ஒரு நாளிலே 1000 முறை நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் சரி.
6 o'clock in the evening you look back and you count.
மாலை 6 மணிக்கு நீங்கள் எண்ணி பார்க்க எத்தனை முறை விழுந்தேன் என்று எண்ணி பார்க்கிறீர்கள்?
1000 times I fell.
1000 முறை விழுந்து விட்டேன்.
In one day.
ஒரு நாளிலே.
I don't think any of us have fallen that much.
அந்த அளவுக்கு நாம் யாருமே விழுந்திருப்போம்
என்று நான் நினைக்கவில்லை. Even if you fell that much.
அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சரி.
1001st time at 6 o'clock if you say Lord one day I'm going to overcome.
மாலை 6 மணிக்கு ஆண்டவரே ஒரு நாளிலே நான் ஜெயிக்க போறேன்
என்று சொல்கிறீர்கள். I'm going to keep getting up till I overcome.
நான் ஜெயிக்கும் வரை நான் விழுந்து எழுந்திருக்க போகிறேன்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
So at 6 o'clock you don't say oh what did I do wrong maybe I should do something I should pray or I should read my bible maybe God's punishing me because I didn't pray enough today.
மாலை 6 மணிக்கு உட்கார்ந்து கொண்டு ஒருவேளை இன்றைக்கு நான் போதுமான அளவு ஜெபிக்கவில்லை அது போதுமான அளவு வேதம் வாசிக்கவில்லை நான் எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள்.
That's how Paul was.
இப்படிதான் பவுல் இருந்தார்.
And he said that didn't do anything for me.
அது எனக்கு என்று ஒன்றும் பிரயோஜனம் அளிக்கவில்லை
என்று சொல்கிறார்.
அதற்கு பிறகு நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன்.
I said Lord my trust is in you.
ஆண்டவரினுடைய விசுவாசம் உம்மிலே இருக்கிறது.
I cannot do it on my own.
நானாக செய்ய முடியாது.
Even if I fallen 1,000,000 times in one day.
ஆண்டவரே ஒரு நாளிலே 100,000 முறை விழுந்தாலும்
I'm going to get up the next time.
நான் அடுத்த முறை விசுவாசத்தில் எழுந்திருக்க போகிறேன்.
So that's the second thing.
இதுதான் இரண்டாவது காரியம்.
Let the power by which we overcome come from God.
நாம் ஜெயிக்க கூடிய வல்லமை தேவனிடத்திலிருந்து வரட்டும்.
Let the power to overcome come from God not from ourselves.
நாம் மேற்கொள்ள கூடிய அந்த பலன் தேவனிடத்திலிருந்து வரட்டும் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும்.
About how is Paul running?
எப்படி பவுல் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று நாம் ஜானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நாம் ஓட விரும்புகிறோம்.
Because he finished the course he said later.
அவர் சொல்கிறார் பின்னாடி நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார்.
He's crossed the finish line.
அவர் அந்த முடிவு கோட்டை தாண்டி விட்டார்.
I want to see how did he cross the finish line.
அவர் எப்படி அந்த முடிவு கோட்டை தாண்டினாரோ அதுபோல நானும் செய்ய விரும்புகிறேன்.
The third thing.
மூன்றாவது காரியம்.
Verse 10 and 11.
10 11 வசனங்கள்.
That I may know him that's Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவையும்
and the power of his resurrection
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும்
and the fellowship of his suffering
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்
conformed to his death
அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும் என்றும்
in order that I may attain to the resurrection from the dead
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு
this especially this part in the middle where it says the fellowship of his suffering
அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்ற இந்த வசனத்தின் நடுவில் வருகிறதல்லவா
what Paul is saying
Paul என்ன சொல்கிறார்
when I was running on this earth
நான் பூமியில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது
it was hard sometimes
சில சமயத்திலே அவர் கடினமாக இருந்தார்
when people invited me to go to the cinema with them
என்னோட என்னை சினிமாவுக்கு என்னோடு கூட வாருங்கள் என்று ஜனங்கள்
and I knew it was a bad movie
அது அசுத்தமான படம் என்று எனக்கு தெரியும்
and I said no I can't see that that's not clean
நான் அந்த படத்தை நான் பார்க்க வர மாட்டேன் அது சுத்தமான ஒரு படம் அல்ல
what did my friends do
என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள்
anybody know
யாராவது
they made fun of me oh what is this holy joe
பெரிய சாமியாரவன் என்று சொல்ல கிண்டல்
பண்ணுவார்கள் you can't watch any film
அவன் இந்த சினிமாலாம் பார்க்க வர மாட்டேங்கறான்
they were smoking a cigarette
அவங்க சிகரெட் பிடிக்கறாங்க
and they offered me one
எனக்கு ஒரு சிகரெட் குடிக்கறாங்க
I said oh I can't do that
ஐயோ என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றேன்
oh and then they made fun of me oh you're like a girl you can't try anything
ஆமா இல்ல ஏன் ஒரு ஆம்பளையாடா என்று சொல்லி அவர்கள் கிண்டல் செய்வார்கள்
oh they had some drink
அல்லது அவர்கள் குடிப்பார்கள்
they said come with us we'll have a drink
என்னோடு கூட வா குடிப்போம் என்று கூப்பிடுறார்கள்
oh you're afraid you're a coward
என்ன நீ எல்லாம் கோழை பயந்தாங்கோழி என்று சொல்வார்கள்
that's the fellowship of Jesus sufferings
இந்த பாடுகள் தான் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள பாடுகளின் ஐக்கியம்
the reproach of this world
இந்த உலகத்தினுடைய நிந்தை
When Jesus was on this earth for most of his life they made fun of him.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பல நேரங்களிலே அவரை கிண்டல் செய்தார்கள்.
When he was a boy they made fun of him because they thought his mother and father were not married when he was born.
அவருடைய இயேசு சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் திருமணமாகவில்லை என்று சொல்லி அதை கிண்டலாக நக்கலடித்தார்கள்.
And then when he was older even the people whom he healed hated him eventually.
அவர் பெரியவராகும் பொழுது அவரால் சுகமாக்கப்பட்டவர்களே அவரை பார்த்து
Think of all the miracles he did in Israel.
இஸ்ரவேலிலே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம்
எண்ணி பாருங்கள் at the end of his life they put him on the cross and killed him
அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள்
that's how much he suffered
இவ்வளவுதான் அவர் இவ்வளவு பாடுகளை அவர்
பட்டார் and he says
அவர் சொல்கிறார்
do you want to finish the race like I finished
நான் முடித்தது போல இந்த ஓட்டத்தை நீ முடிக்க விரும்புகிறாயா
then forget about what people say about you
உன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மறந்துவிடு
let them make fun of you
அவர்கள் உன்னை கிண்டல் அடிக்கட்டும்
the life we have on this earth is very short
இந்த பூமியிலே நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையானது மிகவும் குறுகினதாக இருக்கிறது
would you be willing to put up for 5 minutes of people make fun of you
5 நிமிஷம் ஜனங்கள் உங்களை கிண்டல் பண்ணினால் அதை காத்து அதை பொறுத்துக்கொள்ள முடியுதா
if you can have 5 hours of enjoyment
5 மணி நேரம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்
let's say I said I'll put you here
உதாரணமாக உங்களை நான் இங்கே வைக்கிறேன்
and then we're all going to make fun of you for 5 minutes
5 நிமிஷம் எல்லாரும் நல்லா உங்களை கிண்டல் பண்ண போறோம்
but then for 5 hours you'll be a king
அதற்கு பிறகு 5 மணி நேரம் நீங்கள் ஒரு ராஜாவா இருக்க போகிறீர்கள்
5 hours you'll be a queen
5 மணி நேரம் நீங்கள் ராணியா இருக்க போகிறீர்கள்
I would take that
நான் அந்த 5 நிமிஷம் பரவாயில்லை கஷ்டம்
for 5 minutes I'll sit here and close my eyes
5 நிமிஷம் மக்கள் என்ன
வேண்டுமானாலும் பேசிட்டு you can make fun of me all you want நீங்க
என்ன வேண்டுமானாலும் என்னை கிண்டல் அடிங்க
because I know that one after 5 minutes that bell is going to sound
5 மணி 5 நிமிஷங்கள் கழித்து அந்த பெல் அடிக்கும்
and then I become a king
அதுக்கு பிறகு நான் ராஜாவாய் மாறுவேன்
do you know that compared to eternity
நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
even 90 years on this earth is like that
இந்த பூமியிலே வாழக்கூடிய 90 வருஷங்கள் ஒரு வினாடியை போல இருக்கு
if you had to live 90 years on this earth for people making fun of you
நீங்கள் இந்த பூமியிலே 90 வருஷம் வாழ்ந்தாக வேண்டும் ஜனங்கள் உங்களை கேலி பேசுவார்கள் கிண்டல் பண்ணுவார்கள்
one day god will ring the bell
ஒரு நாளிலே அந்த மணி அடிப்பார் ஆண்டவர்
he said over finished
முடிந்து விட்டது என்று சொல்வார்
now become a king or a queen
இப்போது நீ ராஜாவாக ராணியாக மாறு
eternity
நித்திய காலமாக
all this making fun I'll tell you we'll forget
இந்த கிண்டல் அடித்த கேலி பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம்
so the next time you are with your friends
அடுத்த முறை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு
and you want to do something that you know Jesus would do
இயேசு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டும்
என்று நீங்கள் and you're afraid of what they will make fun of you
இதை நான் செய்தால் என்னை கிண்டல் அடிப்பார்கள் பயப்படுவீர்களா இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்
maybe 5 minutes
5 நிமிஷம் தான் அதிகபட்சம்
non stop if they make fun of you for 5 minutes
நிறுத்தாமல் இடைவிடாமல் 5 நிமிஷம் கிண்டல் பண்ணினாலும்
it's worth it
அது தகும்
because for eternity you'll be a king or a queen
என்றால் நித்தியத்திலே நீங்கள் ராஜாவாக ராணியாக இருக்க
போகிறீர்கள் so that's the third thing have fellowship with Christ's sufferings choose it you have to choose it
இதுதான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம்
that's again that's a choice the devil's saying look back here be with your friends
நீ திரும்பி பார் உன் நண்பர்களோடு கூட ஜாலியாக இரு என்று பிசாசு சொல்கிறான்
and Paul's saying no be like me and how I was like Christ
and Paul சொல்கிறான் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீ என்னை பின்பற்று என்று சொல்கிறான்
forget everything they say
பின்னாளவளை மறந்துவிடு
set your mind on the finish
நீ அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து போ
Here's the fourth thing.
நான்காவது காரியம்.
Verse
12. 12வது வசனம்.
Not that I have already obtained it or have already become perfect.
அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல்
But I press on in order that I may lay hold of that for which also I was laid hold of in Christ Jesus.
கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
Look at that last word. I lay hold of that for which I was laid hold of by Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
That what he's saying is Paul didn't just lay hold of anything.
பவுல் ஏதோ ஒன்றை பிடிக்கவில்லை.
He came to realize
அவர் எதை உணர ஆரம்பித்தார் என்றால்
that God lay hold of him.
தேவன் இவரை பிடித்துக் கொண்டார் என்பதை உணர்ந்தார்.
Specific purpose.
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இவரை பிடித்துக் கொண்டார்.
That purpose was different from anybody else.
அந்த நோக்கமானது மற்றவருடைய நோக்கத்தை காட்டிலும் வித்தியாசமானது.
I want you to believe that whoever the youngest is to the oldest.
ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சிறு வாலிபனிலிருந்து பெரியவர் வரைக்கும்
God brought you into this world for a specific purpose.
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவன் இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
You know what specific means?
குறிப்பிட்ட என்றால் என்ன அர்த்தம்?
That means his purpose.
இவருடைய நோக்கம்
is different from his purpose.
அவருடைய நோக்கத்தை காட்டிலும்
different from his purpose.
இவருடைய நோக்கத்தை
காட்டிலும் from her purpose, sorry.
இவருடைய நோக்கத்தை காட்டிலும் வித்தியாசமா
from her purpose.
அவருடைய நோக்கத்தை காட்டிலும்
வித்தியாசமா. You know what that's like is we all wearing different shirt, right?
அது எதற்கு ஒப்பா இருக்குதுன்னா எல்லாரும் வேற வேற சட்டை தான
போடுறோம். Imagine if we all wearing the same shirt, same dress, same pants, same skirt, everything.
எல்லாரும் ஒரே சட்டை, ஒரே பேண்ட், ஒரே சுடிதார் எல்லாம் போட்டிருந்தால்
everything white or everything black or everything brown.
எல்லாமே வெள்ளை இல்லட்டி எல்லாமே கருப்பா இருந்தால்
how boring that
brown
would
இருந்தால்
how boring that would be.
போர் அடிக்குமல்லவா?
But if I could have you come up here and look.
நான் இங்கே வந்து நின்று பார்த்தால்
look at all these colors.
இந்த கலர்களை எல்லாம்
especially on this side.
குறிப்பாக இந்த இடத்துல
lots of nice colors.
நல்ல அருமையான கலர்கள்.
That's how it's going to be in eternity.
இப்படி தான் நித்தியத்தில் இருக்க போகிறது.
God wants to bring out a color in you that's different from a color in somebody else.
மற்றவர்களில் இருக்கக்கூடிய நிறங்களை காட்டிலும் வர்ணங்களை காட்டிலும் உங்களுக்கு புது புது கலர்களை கொண்டு விரும்புகிறார்.
God laid a hold of you to bring out the fruit and the color of Christ in you.
அந்த கனிகள் கிறிஸ்துவின் அந்த வண்ணங்களை உங்களுக்குள்ளாக உண்டாக்க
முடியாமல்
மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கலர்களை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள்
we're going to stand in eternity with the color of Christ
நித்தியத்திலே நாம் கிறிஸ்துவின் கலரினால் வண்ணங்களால்
நிற்க போகிறோம்
அது வித்தியாசமா இருக்க போகிறது
but it's still going to be the life of Christ
ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக
இருக்க போகிறோம் what Paul is saying was what he did was he determined why Christ laid a hold of him
பவுல் என்ன சொல்கிறார் என்றால் என்ன எதற்காக தேவன் பிடித்தார்
what did Christ want to do in his life
என் வாழ்க்கையை வைத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறார்
for him it was being an apostle
அவருக்கு அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய அழைப்பு
writing scripture that has helped us to this day
இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வேத வசனங்களை எழுதுகிறது
and many other things
இன்னும் பல காரியங்கள்
but whatever it was he found out what that was
அவர் அது என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டார்
so that is his challenge we're looking at how he ran
அதுதான் அவருடைய சவால் அவர் எப்படி வாழ்ந்தார்
and he says you run the same way
நீங்களும் அதே விதமாக ஓடுங்கள் என்று சொல்கிறார்
you ask god lord show me what do you want me to do with my life
ஆண்டவரே நான் அங்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுமென்று காண்பியும்
you show me that
ஆண்டவரே எனக்கு காண்பியும்
and that's how I'm going to run
இப்படி தான் நான் ஓட போகிறேன்
maybe somebody else is running some different way
வேறொரு வேறுவிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்
somebody else has a different plan
வேறொரு இன்னொரு திட்டம் இருக்கிறது
somebody else is calling us to play music
ஒரு சிலருக்கு இசைக்கருளை வாசிக்க முடியாத அழைப்பு
இருக்கு somebody else is calling us to preach the word
சிலருக்கு பிரசங்க வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத அழைப்பு
somebody else is calling us to be an elder
சிலருக்கு மூப்பராய் இருக்கக்கூடிய அழைப்பு
you be whatever calling god has given you
தேவன் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார் அதன்படி இருங்கள்
if god has called you like we heard to pray
இந்த சகோதரியை போல ஜெபிக்க முடியாத ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருந்தார் ஜெபியுங்கள்
and run hard
நீங்கள் அதிலே கடினமா வேலை செய்யுங்க
don't look back
பின்னிட்டு திரும்பி பார்க்க வேண்டாம்
don't even look to the side at what other people are doing
பக்கத்திலே மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க என்று கூட பார்க்க வேண்டாம்
if you feel like you're challenged by what sister Megan said
சிஸ்டர் சொன்னது போல நீங்கள் அதனாலே
சவாலிடப்பட்டிருந்தால்
நீங்கள் ஒரு ஜெப வீரனா இருக்க
வேண்டுமென்றால் run forward in prayer
நீங்கள் ஜெபத்திலே முன்னோக்கி ஓடுங்கள்
So lay hold of why God laid hold of you.
கிறிஸ்து ஏன் உங்களை பிடித்துக் கொண்டார் அதற்காக நீங்கள் பிடித்துக்
கொள்ளுங்க. What a waste it would be if you ended up in heaven and say God had something specific for you.
நீங்கள் பரலோகத்திலே போய் தேவன் உங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று தான் அங்கே போய் கண்டுபிடிக்கிறீர்கள்.
But you missed it.
ஆனாலும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் எவ்வளவு துக்கமா இருக்கும்.
So the fourth one was lay hold of why Christ laid a hold of you.
நான்காவது காரியம் நான் சொன்னது போல கிறிஸ்து எதற்காக உங்களை பிடித்துக் கொண்டார் அதற்காக நீங்கள் அதை பிடித்துக்
கொள்ளுங்க. Here's the fifth and the last one.
கடைசி ஐந்தாவது காரியம்.
Verse 13.
13 ஆம் வசனம்.
I do not regard myself as having laid a hold of it yet.
அதை நான் பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
I mean Paul was saying I haven't crossed the finish line yet.
நான் இன்னும் இந்த முடிவு கோட்டை தாண்டவில்லை.
But
ஆனால்
one thing I do.
ஒன்று செய்கிறேன்.
Forgetting what lies behind and reaching forward to what lies ahead.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன்.
What is behind us?
நமக்கு பின்னாக என்ன இருக்கிறது?
What is behind me?
எனக்கு பின்னாக என்ன இருக்கிறது?
Is that curtain behind me?
எனக்கு பின்னாக இந்த ஸ்கிரீன் இருக்கிறதா?
Yes.
இருக்கிறதா இல்லையா?
Yes. Is this behind me?
இது எனக்கு பின்னாக
இருக்கிறதா? Is this right behind me? Is that behind me?
எனக்கு பின்னாக ஒரு கார்பெட் இருக்கிறதா?
So behind me is anything behind me.
எனக்கு பின்னானவில் என்று சொன்னால் எனக்கு பின்னானவில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு
பின்னால It doesn't have to be far
away. அது தூரத்துல தான் இருக்க வேண்டும் என்றால்
Even if it's close by.
எனக்கு நெருங்கி இருந்தாலும் சரி.
As long as it's behind me.
எனக்கு பின்னாக இருக்கும் வரைக்கும்
So let's say I'm running this direction.
இப்போ நான் இந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்.
And just 2 hours ago I fell into sin.
ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பாவத்துல விழுந்தேன்.
2 months ago also I fell into sin.
ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாவத்துல விழுந்தேன்.
Maybe 2 minutes ago you fell into sin.
ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாவத்துல விழுந்தேன்.
You're headed in the right direction.
நான் சரியான திசையை நோக்கி இருப்பேனானால்
2 minutes ago is behind you.
ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னால் செய்தது எனக்கு பின்னால்
உள்ளது. Repent of that
sin. நீங்கள் அந்த பாவம்
Ask God for forgiveness.
தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டீர்கள். நீங்கள் அந்த பாவத்துக்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டீர்கள்.
Don't let that hang over your head.
அது தொடர்ந்து உங்கள் உள்ளத்திலேயே மனதில் தங்கியிருக்க விடவேண்டாம்.
The devil trying to turn your head.
அப்படித்தான் பிசாசு உங்களை தலையை திருப்ப முயற்சிப்பான்.
Oh, look at you. You fell again this morning.
நீ மீண்டும் விழுந்து விட்டாய் பார்த்தாய் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி.
You are sitting in church looking holy. Yesterday morning you fell.
நீ சபையில பரிசுத்தவானை போல உட்கார்ந்து கொண்டிருக்க நேற்று காலையில தான் விழுந்தாய்.
That's the devil trying to turn your head.
இப்படித்தான் உங்களை தலையை பின்னால் திருப்ப
முயற்சிக்கிறார். You are running forward.
நீங்கள் முன்னோக்கி ஓடுகிறீர்கள்.
And you turn your head.
உங்கள் தலையை திருப்புகிறீர்கள்.
He is reminding of your sins so that he can get you to fall.
பின்னால் உள்ள பாவத்தை ஏன் நினைவூட்டுகிறான்? முன்னாலே போய் குழியிலே விழுவதற்காக.
He knows you got up.
நீங்கள் எழுந்து விட்டீர் என்று சாத்தானுக்கு தெரியும்.
Just 2 minutes ago he got you to fall.
2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உன்னை விழ
வைத்தார். But you had faith.
ஆனால் உனக்கு விசுவாசம் இருந்தது.
You got up.
எழுந்தாய்.
Now he knows that you're running forward.
நீ இப்பொழுது முன்னோக்கி ஓடுகிறாய் என்பதை சாத்தானுக்கு தெரியும்.
He's trying to get you to look back at oh discouragement.
பின்னால் திரும்பி பார்க்க உங்களை வைத்து சோர்வை அடைகிறான். மீண்டுமாய் விழும்படிக்கு.
Forget what lies behind if you repented and asked for forgiveness.
நீங்கள் பாவத்திலே விழுந்திருந்தால் அதற்காக மனம் திரும்பி தேவனுடைய மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் அதை மறந்து விடுங்கள்.
Forget what lies behind and run forward to the goal.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள்.
What was the line we remembered? I'm off and running. I'm running forward.
ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா?
And I'm not turning back.
I'm not turning back.
I'm not looking back.
I'm not looking back.
I'm running forward.
I'm running forward
and I'm not looking back.
I'm not looking back.
I'll read these 5 points again so you can check that you wrote it down.
நீங்க குறிப்பிடுத்தவங்க சரியா இருக்கானு நீங்க பார்த்துக்கோங்க. நான் 5 குறிப்புகளை மீண்டும் நான் வாசிக்கிறேன். முதல் காரியம்
everything as cow dung.
எல்லாவற்றையும் மாட்டு சாணி குப்பை என்று எண்ணுங்கள்.
In this world compared to the prize that God has for me.
தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலக காரியங்கள் எல்லாம் குப்பை.
The second one was let my righteousness let the power to overcome come from God not from myself.
என்னுடைய நீதி பரிசுத்த வாழ்க்கைக்கு வேண்டிய வல்லமை என்னிடத்திலிருந்து அல்ல தேவனிடத்திலிருந்து வரட்டும்.
The third one was
மூன்றாவது காரியம்
don't mind suffering a little bit on this earth for the sake of Christ.
கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே பாடுபடுகிறதை கஷ்டப்படுகிறதை நீங்கள் மனதிலே கொள்ள
சீர்செய்து கொள்ள வேண்டாம்.
ஏனென்றால் அதனுடைய முடிவிலே நீங்கள் ஒரு ராஜாவாக ராணியாக இருப்பீர்கள்.
The fourth was
நான்காவது காரியம்
God laid a hold of you for a specific purpose which is different from everybody else.
மற்ற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமான ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவனை பிடித்துக் கொண்டார்.
Find out what that is.
அது என்ன என்பதை கண்டுபிடியுங்கள்.
And the last one was
கடைசியாக
repent of your sins and forget them.
நீங்கள் பாவம் கடந்த கால பாவத்துக்காக மனம் திரும்பி அதை மறந்து விடு.
Don't let your sins discourage you.
உங்களுடைய நீங்கள் விழுந்த பாவமானது உங்களை நினைவூட்டிக் கொண்டு உங்களை சோர்வடைய செய்ய அனுமதிக்க வேண்டாம்.
If we do that,
அப்படி நாம் செய்வோமானால்
what are we doing?
நாம் என்ன செய்கிறோம்?
We're running forward.
நாம் முன்னுக்கு ஓடுகிறோம்.
And not looking back.
பின்னிட்டு பார்ப்பதில்லை.
Say that again. I'm running forward and I'm not looking back. Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Let's pray. Father, I thank you for each of these young people here and the calling you have for their life.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Thank you Lord that you didn't make us the same as everybody else.
ஆண்டவரே எல்லாரை போல எங்களையும் ஆண்டவரே நீர் உண்டாக்கவில்லை. வித்தியாசமா உண்டாக்கியிருக்கிறீர்.
You made us different.
நீர் எங்களை வித்தியாசமானவர்களாக உண்டாக்கியிருக்கிறீர்.
A different face.
வித்தியாசமான முகத்தோடு.
A different name.
வித்தியாசமான பெயர்கள்.
And a different calling Lord to be who you made us to be.
நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வித்தியாசமான அழைப்பிலே அழைத்திருக்கிறீர்கள்.
So I pray that you'll plant that seed of faith in each little young person and child and older person here.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய வாலிப தம்பிமார் தங்கைமார் பெரியவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் விசுவாசம் என்ற விதையை நீர் போட்டு விடும் ஆண்டவரே.
Let them lay hold of it in faith that they may run forward.
விசுவாசத்திலே இதை பிடித்துக் கொண்டு அவர்கள் முன்னோக்கி ஓடட்டும் ஆண்டவரே.
Lord, you know that the devil has many traps laid for them.
எங்களுக்கு ஆண்டவரே இவர்களுக்காக முன்னாக சாத்தான் எவ்வளவு கண்ணிகளை விரித்திருக்கிறான்.
I pray that for all of us we will set our eyes on the finish.
ஆண்டவரே நாங்கள் எல்லாருமே முடிவு கோட்டை லக்கை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே.
We will seek the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை ஒவ்வொருவரும் நாடட்டும் ஆண்டவரே.
To live a victorious happy life.
ஒரு ஜெயம் பெற்ற சந்தோஷமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறீர்.
Thank you Lord Jesus, you set an example for us by going the same way.
இதே வழியிலே நீர் எங்களுக்கு முன்னாக சென்று எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்தபடியால் உமக்கு நன்றி.
Bless each of these young people, help them in their work and their college and school.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கல்லூரியிலே பள்ளியிலே வேலையிலே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
Bless the word today and the rest of this conference.
ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து மீதி உள்ள கான்ஃபரன்ஸை பொறுப்படுத்த
நடத்த முடியாது. Thank you for the work that all the people have put in to prepare for it.
ஆண்டவரே இந்த கான்ஃபரன்ஸுக்காக இவ்வளவு பிரயாசங்களை எடுத்த சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
May the Holy Spirit come upon us mightily these last few days.
இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எங்கள் மீது வரட்டும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
One last time. I'm running. And I'm not looking back. Okay, praise the Lord.
Nandi, praise the Lord.